இனிமேல் என்ன சொல்லுகிறார், இந்த உடம்போடு ஆன்மா அதுவேறு நான் வேறு என்று இல்லாமல் அதுவாகவே உடம்பாகவே ஒன்றுபட்டு நிற்கிறது. அதை சொல்லுகிறார், நீ வேறு உடம்பு வேறு. அடுத்த பாட்டுல, என் உடல் என் பொறி என் பிராணன் என் கரணம், ஒவ்வொன்றோடும் சேர்த்து கொள்ள வேண்டும், என் கரணம் என் உணர்வு என் அறிவு, உணர்வுன்னு அறிவு என்றக்கால். ஆக நீ இப்படித்தான் சொல்லிக் கொண்டு வருகிறாய், என் உடல் எனது உடல், எனது கண் எனது செவி எனது காது, என் உடல் என் பொறி என் பிராணன், என் மூச்சு போனாலும் பிராணன் கரணம் கருவி அந்த அந்த கரணங்கள் கரணம் என் அறிவு என்றக்கால் என்றெல்லாம் நீ கூறும்போது, தன்னின் வேறாகும் நீ, நீ எப்படி சொல்லுகிறாய், அவற்றோடு ஒற்றுமைப்பட்டு கொண்டு சொல்லுகிறாய், ஆனால் உண்மையிலே நீ வேறு, தன்னின் வேறாகும் நீ. ஒரு ஓமை சொல்லுகிறார், என்றன் மனை என்ற எல்லாம் என்னுடைய மனைவி என்று நீ சொல்லுகிறாய், ஆனால் மனைவி வேறு நீ வேறுதானே. கூடவே வருவார்களா கடைசி வரை? என்றன் மனை மனைவி என்று எனது செல்வம் என்று எல்லாவற்றையும் எனது எனது என்கிறாயே, நின்னின் வேறாகும் என்ற எல்லாம் நின்னின் வேறாகும். உடனே அந்த மாணவர் கேட்கிறார், என்னின் நீங்கிடா இவை, இந்த உடம்பு என்னை விட்டு மற்ற என்னுடைய மனைவி என்னுடைய செல்வங்கள் குழந்தைகள் எல்லாம் நீங்கிவிட பார்க்கிறேன், கண்ணார பார்க்கிறேன், ஆனால் இந்த உடம்பு நீங்கவில்லையே. நீங்கிடா இவை இங்கு என்னில் என்று நீ கேட்கிறாய். அதற்கு ஒரு ஓமை சொல்லுகிறார் பாருங்கள், உன்னுடைய கையில நகை இருக்கிறது, தலையில முடி இருக்கிறது, இருக்கிற வரை நீ எனது எனது என்கிறாய், நகத்துல என்ன என்னென்ன வண்ணமெல்லாம் பூசி அழகுபடுத்துகிறாய், தலைமயிருக்கு வாசனை திரவியங்கள், ஆனால் இப்படி நீயாக இருந்த அவையெல்லாம் உதிர்வதை பார்க்கிறாய் அல்லவா, உன்னை விட்டு நீங்குகின்றனவே, உன்னோடவா இருக்கின்றன. அதே போலத்தான் இந்த உடம்பும் ஒரு காலத்திலே உன்னை விட்டு உதிரப்போகிறது, அதை நீ அறியாமல் இருக்கிறாயே. இதை வைத்து தெரிந்து கொள்ள வேண்டாமா, உன்னினவாகும் நீயாம் உயிர், உயிர்ன நகம், நீயாகவே இருக்கிற அந்த நகம் மயிர் தலைமுடி இவையெல்லாம் உகவும் காண்டி, இவையெல்லாம் உதிர்வதை நீ காண்பாய் காண்டி. அந்த அடுத்த பாட்டுல இதே கருத்தை தொடர்கிறார், பொன்னணி ஆடை மாலை போது மேலான போது என்ன, நீ இப்படியெல்லாம் உன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறாய், பொன் அணி நல்ல பொன்னாலாகி வேலைப்பாடமைந்த அணிகலன்கள், பொன் அணி ஆடை பொன்னாடை மாலை போது, போது நன்ன மலர், இவையெல்லாம் மேலான போது உன்மேலே இவையெல்லாம் விளங்குகிற போது, இவையெல்லாம் உனக்கு வேறானவிதானே, ஆடை மாலை அணிகலன், ஆனால் இவற்றோடு நீ புகைப்படம் எடுத்துக் கொள்கிறாய், நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறேன் என்று அவற்றோடு சேர்த்து தானே நீ சொந்தம் கொண்டாடுகிறாய். அந்த அந்த இது போனாண்டு சொன்னோம், ஒரு நிகழ்ச்சி ஒரு விழாவில் ஒரு பெரிய விழாவில் ஒரு முக்கியமான அமைச்சர் வருகிறார் தொடங்கி வைப்பதற்கு திறப்பு விழாவுக்கு. அப்போது அந்த அமைப்பாளர் அவருக்கு மரியாதை செய்வதற்காக மாலையை மலர் மாலையை எடுத்து வந்து ஐயாவுடைய உடம்புக்கு இந்த மாலையை மலர் மாலை, ஆமா உடம்புக்கு தானே இடுகிறார்கள் உண்மையில், அது ஒன்னும் தவறு இல்லையே, உடம்பு அமைச்சர் அவர்களுக்கு மாண்பு மிகுந்த அமைச்சர் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை சூட்டுகிறேன் என்றவுடனே அவருடைய முகத்துல அந்த அமைச்சர் அவர் மகிழ்ச்சி அடைவார். உடம்புக்கு சாத்துகிறேன் என்றார். ஆக ஆக உடம்பு வேறு தான் வேறு என்று பிரித்து பார்க்க கூட மனம் இல்லை. உடம்பு வேறு என்று சொன்னால் நமக்கு கோபம் வருது. அந்த அளவுக்கு நாம் அதனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். எனவே போது மேலான போது இங்கு என் அணி யான் இவற்றோடு கூடி நான் என்று உண்ணி இருந்தனை என்று இப்படியெல்லாம் கருதி கொண்டு இருக்கிறாயே. பிரிந்த போது நின் அணி நீயும் அல்லை ஆயினை. இவற்றை நீ கலற்றி வைக்கிற போது அவை வேறாக போகின்றன. அதுபோலத்தான் காயம் நின்னின் அந்நியமாகும். அதுபோலத்தான் உடம்பு உனக்கு அந்நியம். உண்மை அறிந்து நீ பிரிந்து பார். அவற்றை இந்த உடம்பிலிருந்து நீ உன்னை பிரித்து பார்க்க வேண்டும். பிரிந்து பார் என்று இப்படியெல்லாம் சொல்லி 221வது பாட்டு பாருங்க. 222 படை கொடு பவனி போதும் பார் மன்னன் புகும்போது இல்லை. அதாவது ஒரு மன்னன் அரசன் தன்னுடைய பரிவாரங்களோடு படைகளோடு நகரத்திலே உலா வருகிறான், பவனி வருகிறான். படை கொடு பவனி போதும் பார் மன்னன். அப்படி பவனி சென்ற அந்த மன்னன் திரும்புகிறான் அரண்மனைக்கு. புகும்போது இல்லில் அரண்மனையில புகுகிற காலத்துல அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு உள்ளே நுழைவான். அந்தந்த இடத்துல அவரவர்களை நிறுத்தி விட்டுத்தான் நுழைவான். சிலரை தன் உடனோடு அழைத்து கொண்டு போவான், பலரை நிறுத்தி விடுவான். பார் மன்னன் புகும்போது இல்லில் கடைதோறும், ஆக ஒவ்வொரு வாசல்களிலே கடைதோறும் விட்டு விட்டு சிலரை நிறுத்தி வைத்து காவலும் இட்டு பின்னும் அடைதரும் தனியே அந்த புறத்தினர். கடைசியாக அவன் அந்த புறத்தை போய் அடைகிற போது அவன் மட்டும்தான் தனியாக போவான். வாசலிலே காவலுக்கு ஒருவனை நிறுத்துவான். அவன் யாரு? மெய்காப்பாளனை காவலுக்கு நிறுத்தி அவன் மட்டும் தனியாக செல்லுவான். அடைதரும் தனியே அந்த புறத்தினில். அதுபோல இந்த ஓமை எதுபோ எதற்கு என்றால், அதுபோல ஆன்மாவாகிய அரசன் இந்த புருவ நடுவிலே இருந்து உலகத்தை அறிகின்றான். புருவ நடுவிலே பிறகு இந்த பல்வேறு அறிகருவிகள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இவையெல்லாம் அந்த ஆன்மாவாகிய அரசனுக்கு அமைச்சர்கள் பரிவாரங்கள் இவர்களையெல்லாம் இந்த ஐம்பொறி முதலியவற்றையெல்லாம் அந்தந்த இடத்திலே நிறுத்திவிட்டு, அதாவது ஐந்து அவத்தைகளை பார்த்தோமே அதை நினைத்து பார்க்க வேண்டும். ஐந்து அவத்தை விழிப்பு நிலையிலிருந்து சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம். விழிப்பு நிலையில இருக்கிற இடம் எது? புருவ நடு, லாடத்தானம். லாடம் எனப்படுகிற புருவ நடுதான் ஆன்மா விழிப்பு நிலையில இருக்கிற இடம் புருவ நடு. அந்த இடத்திலிருந்து இறங்கி கழுத்திற்கு வருகிற போது ஆன்மா கழுத்திற்கு வருகிற போது அதுதான் சொப்பன நிலை, கனவு நிலை. அது கனவு நிலை இரண்டாவது சொப்பனம் என அது கனா காணுகிற போது ஆன்மாவுக்கு இடம் கழுத்து கண்டம். பிறகு அந்த கனவு நிலை கடந்து உறக்க நிலைக்கு செல்லுகிறது. அப்போது ஆன்மா கழுத்திலிருந்து நெஞ்சுக்கு இறங்குகிறது, இதயத்திற்கு இறங்குகிறது. அது உறக்க நிலை. பிறகு உறக்க நிலையை கடந்து பேருறக்க நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, பேருறக்கம். பேருறக்க நிலையில இடம் அந்த கொப்பூல், உந்தி எனப்படுகிற இடம் ஆன்மாவுக்கு, அதுபோல் பிறகு அந்த இடத்தையும் கடந்து பேருறக்கத்தை கடந்து பிறன உயிர்ப்பு அடங்குதல், உயிர்ப்பு அடங்குதலாகிய துரியாதீத நிலையை, ஐந்தாவது நிலையை அடைகிறது. துரியாதீதம் உயிர்ப்பும் மூச்சு காற்றும் அடங்கி நிற்கிற நிலை. அப்போது ஆன்மாவுக்கு இடம் அந்த உந்தியிலிருந்து இறங்கி மூலாதாரம். அப்போது அந்த மூலாதாரத்திலே, அந்த மூலாதாரத்திற்கு ஆன்மா வருகிற போது எல்லா கருவிகளும் நின்று விடுகின்றன ஆங்காங்கே. எனவே புருவநடு என்ற இடம், கழுத்து, இதயம், உந்தி என்ற இடங்களிலே அந்தந்த கருவிகள் நின்று போக, கடைசியிலே பிராணவாயு என்ற மெய்காப்பாளன் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறான். ஆன்மாவுக்கு காவலாக பிராணவாயு மட்டும் வந்து போய் கொண்டு இருக்கும். மெய்காப்பாளனை போல அந்த நிலையில ஆன்மா மூலாதாரமாகிய அந்த புறத்திலே தன்னுடைய மனையாளாகிய ஆணவ மலத்தோடு கூடி கிடக்கும், மயங்கி கிடக்கும். அதுதான் துரியாதீத நிலை, முழு அறியாமை நிலை. அதுதான் கேவல நிலை, அதுதான் கேவல நிலை. இது நித்திய கேவலம் எனப்படும். நாள்தோறும் நமக்கு வருகிற நித்திய கேவலம். பிறகு இந்த நிலையிலிருந்து, மூலாதாரத்திலிருந்து மறுபடியும் படிப்படியாக அந்தந்த கட்டங்களை தாண்டி புருவ நடுவுக்கு மறுபடியும் வந்து மீண்டும் உலகத்தை அறிய தொடங்கும். அவ்வாறு வருகின்ற போது அந்தந்த இடத்திலே அந்தந்த கருவிகள் வந்து சேரும் என்று இப்படி மாறி மாறி நமக்கு நினைப்பும் மறப்பும் உறக்கமும் விழிப்பும் மாறி மாறி வருகின்றன. அதை இந்த பாட்டிலே சொன்னார். இதுதான் ஐந்து அவத்தைகள். அதிலே செயல்படுகிற கருவிகளை எல்லாம் இங்கே நாம் ஏற்கனவே அதிலே பார்த்திருக்கிறோம் சிவஞான போதத்தில். அடுத்து கடைசியாக இந்த நான்காம் நூற்பாவினுடைய கடைசியாக அந்த கேவல நிலை, சகல நிலை என்றால் என்ன, சுத்த நிலை என்றால் என்ன, மூன்றையும் மூன்று பாட்டுகளிலே அருமையாக தொகுத்து தருகிறார். ஆக சிவஞான சித்தியாரிலே அது ஒரு சிறப்பு. ஆணவ மலம் என்றால் என்ன, அதற்கு ஒரு தனிப்பாட்டு. மாயை என்றால் என்ன, அதற்கு ஒரு தனிப்பாட்டு. அதே போல என்ன வினை என்பதற்கு ஒரு தனிப்பாட்டு. இங்கே கேவலம் என்றால் என்ன, சகலம் என்றால் என்ன, சுத்தம் என்றால் என்ன, தனித்தனியாக விளக்கிறார் பாருங்க. 227ல் கேவலம் சகல சுத்தம், கேவல சகல சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவன் தொகுத்து சொல்லிவிட்டார். மூன்று அவத்தைகள். அவத்தை என்ன பொருள், நிலை, மூன்று நிலைகள். அந்த விழிப்பு நிலை, உறக்க நிலை, கனவு நிலை, அந்த நிலைக்கும் இந்த நிலைக்கு என்ன வேறுபாடு, அந்த நிலை ஐந்து நிலைகளுக்கு என்ன பேரு, யார் சொன்னது, காரிய நிலைகள், காரிய அவத்தை. காரிய அவத்தைகள் தான் நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்பு அடங்குதல். இப்போது சொல்லப்படுவது கேவலம் சகலம் சுத்தம் என்பவை காரண நிலைகள், காரண அவத்தைகள். காரியம் என்பது எங்கே நிகழும், காரணத்திலே நிகழும். காரணத்திலே நிகழ்வது காரியம். இப்ப இந்த சகலமாகிய காரண நிலையிலேதான நமக்கு இந்த ஐந்து அவத்தைகள் நிகழ்கின்றன இல்லையா. சகல நிலையிலேதான் இந்த பிறப்பு நிலை, சகல நிலைனா பிறப்பு நிலை. இந்த பிறப்பு நிலையிலேதான் நனவு, கனவு முதலியவை நாள்தோறும் வருகின்றன, அவை காரியங்கள். சகல நிலை என்பது காரண நிலை. எனவே கேவல சகல சுத்தம் என்று மூன்று அவத்தை ஆன்மா மேவுவர். கேவலம் என்பது என்ன விளக்குகிறார், கேவலம் தன் உண்மை, கேவலம் தன் உண்மை என்றால் என்ன பொருள்? ஆன்மா வேறு எந்த செயலும் இன்றி, எந்த செயற்பாடும் இல்லாமல், அதனுடைய இருப்பு மட்டும் உள்ள நிலை. அதனுடைய இருப்பு மட்டும், ஆன்மா ஒன்று உள்ளது என்று சொல்லும்படியாக மட்டும் இருக்கும். அதான் தன் உண்மை. உண்மையின இருப்பு, தனது இருப்பு மட்டும் நிற்கிற நிலை, தன் உண்மை கேவலம். பிறகு சகலம் என்பது அடுத்து சொல்லுகிறார். மெய் பொறிகள் எல்லாம் உடம்பு, மெய் உடம்பும் பொறிகளும் ஆகிய எல்லாவற்றையும் காவலன் கொடுத்தபோது, இறைவன் கொடுக்கிற போது உடம்பு முதலியவற்றை என்ன பெயர் பெறுகிறான் ஆன்மா? காவலன் கொடுத்தபோது சகலனாம். பிறகு கடைசியில மலங்களெல்லாம் ஓவினபோது, எல்லா மலங்களும் நீங்கி போக, எல்லா மலங்களும் நீங்க சுத்தம் உடையன் ஆன்மா தூய்மை பெற்று இறைவனை சார்வான். சுத்தம் உடையன் உற்பவம் துடைத்தே, உற்பவம் பிறவி, பிறவி என்பதை துடைத்து நீக்கி இறைவனுடைய திருவடியை சாருவான். இது சுத்த நிலை என்ற மூன்று பெரிய நிலைகளை ஒரே பாட்டிலே தொகுத்து சொல்லி அடுத்த மூன்று பாடல்களிலே தனித்தனியாக விரித்து சொல்லுகிறார். அதை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். 228 அறிவிலன் என்ற தொடக்கம். இது கேவல நிலையை பற்றிய விளக்கம். அறிவிலன், அறிவிலன், அறிவு என்பதே இல்லாத நிலை. ஆன்மா அறிவு பொருளாகி, ஆன்மா அறிவு சிறிதுமின்றி சடம்போல கிடக்கின்றது கேவல நிலையிலே. அறிவு இளம். இரண்டாவது அமூர்த்தன். மூர்த்தம் என்றால் வடிவு, அமூர்த்தன் என்றால் வடிவம் இல்லாதவன். வடிவம் என்றால் உடம்பு, உடம்பு இல்லாதவன். அங்கே கேவல நிலையிலே உடம்பு இல்லை. அமூர்த்தன், நித்தன். நித்தன் என்றால் அதாவது பிறத்தல் இறத்தல் இல்லாமல் இருந்தபடி இருக்கிறான். கேவல நிலையிலே அது பிறப்பு கொடுக்கப்படாத நிலை, உடம்பு கொடுக்கப்படாத நிலை. எனவே பிறத்தல் இறத்தல், பிறப்பு இறப்பு என்பது இன்றி அந்த அறியாமை நிலையிலேயே கிடக்கிறான். பிறத்தல் இறத்தல் இல்லாத இன்னொரு நிலை இருக்கிறதே, அது முத்தி நிலை, சுத்த நிலை. சுத்த நிலையிலையும் இப்படிதான் இருக்கான். சுத்த நிலையிலேயும் பிறப்பு இறப்பு இல்லாமல் இருந்தபடிதான் அங்கேயும் இருக்கிறான். ஆனால் என்ன வேறுபாடு? இங்கே கேவல நிலையில இருந்தபடி இருக்கிறான் என்றால் அறியாமையிலேயே கிடக்கிறான். அங்கே முத்தி நிலையில இறைவன் பிறத்தல் இறத்தல் இல்லாமல் ஆன்மா இருந்தபடி இருக்கிறான் என்றால் ஒரே நிலையில அந்த ஆனந்தத்திலே ஆழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அது ஆனந்த நிலை, இது துன்ப நிலை. கேவல நிலை என்பது துன்ப நிலை, அது மாறாத இன்ப நிலை. அதான் வேறுபாடு. நித்தன், நித்தன் ஒரே நிலையிலே இருக்கிறான் அறிவில்லாமல். பிறகு அராகமாதி குணங்களோடு செறிவிலன். அராகம்னா விருப்பம், விருப்பு வெறுப்பு முதலிய குணங்களோடு இப்பொழுது அவனுக்கு தொடர்பு இல்லை. அராகாதி குணங்களோடு செறிவிலன், அந்த விருப்பு வெறுப்பு என்பன இல்லாத நிலை என்ற அந்த விருப்பு வெறுப்பை கொடுப்பது எது? பார்த்திருக்கிறோம், விருப்பு வெறுப்பை ஆன்மாவுக்கு தருவது எது? விருப்பு வெறுப்பை தருவது ஆணவ மலம். விருப்பு வெறுப்பை தருவது ஆணவ மலம்தான். அதுதான் கேவலத்தில் இருக்கிறதே ஆணவ மலம். ஏன் ஆன்மாவுக்கு விருப்பு வெறுப்பு இல்லைங்கிறாரு? ஆணவ மலம் இருக்கிறதே. ஆமா, உடம்பு உடம்பு கிடைத்த பிறகுதான் அந்த ஆணவ மலம் அந்த உடம்பின் சார்பினாலே ஆன்மாவுக்கு விருப்பு வெறுப்பை கொடுக்கிறது. அங்கே உடம்பு இல்லாத நிலை ஆதலாலே விருப்பு வெறுப்பை கொடுக்கவில்லை, முழுதும் மறைத்திருக்கிறது, அவ்வளவுதான். அது ஆன்மாவினுடைய என்ன நிலை? சுரூப நிலை. கேவல நிலை என்பது ஆன்மா ஆணவத்தினுடைய ஆணவ மலத்தினுடைய சுரூப நிலை. முழுதும் அறியாமையை தருவது ஆணவ மலத்திற்கு சுரூப நிலை, உண்மை நிலை. பிறகு சகல நிலையில மாயை கண்மங்களோடு அந்த ஆணவ மலம் சேர்கிற போது விருப்பு வெறுப்பை கொடுப்பது ஆணவ மலத்திற்கு தடத்த நிலை, பொது நிலை. பிறகு கலாதியோடு சேர்விலன் கலை வித்தை அராகம் முதலிய தத்துவங்களோடு சேர்ந்தால்தானே அறிவு விளங்கும். எனவே இந்த கருவிகளோடு சேராதவன் செயல்கள் இல்லான், அது செயல்படாத நிலை. ஆணவம் ஆன்மா செயல் புரியாத நிலை. குறியிலன் பெயர் யாதொன்றும் கிடையாது, வடிவம் இருந்தால்தானே பெயர் வரும். குறியிலன் கருத்தா அல்லன், கருத்தா என்ற பெயர் எப்போது வரும்? ஒரு செயலுக்கு, ஒரு செயலை செய்கிற போதுதான் இந்த செயலுக்கு இன்னார் கருத்தா என்று வரும். இது செயல்படாத நிலை ஆதலாலே ஆன்மாவுக்கு கருத்தா என்ற பெயரும் கிடையாது. கருத்தா அல்லன் போகத்தில் கொள்கை இல்லான், உலக போகத்தில் நாட்டம் இல்லாத நிலை. போகத்தில் கொள்கை இல்லான் பிரிவிலன் மலத்தினோடும், ஆக ஆணவ மலத்தோடு பிரிவென்பதே இன்றி பிரிவு இளன் மலத்தினோடும் வியாபி கேவலத்தில் ஆன்மா. இதுதான் கேவல நிலை பற்றிய விளக்கம். இதை அப்படியே மாற்றி போடுங்கள், சகல நிலை வந்துவிடும். இதை அப்படியே நேர் மாறாக சொன்னால் அறிவிலன்னா அறிவுடையவன் மூர்த்தன் என்று. இப்படி அதுக்கு தனி ஒரு பாட்டு, அடுத்த பாட்டுல சகல நிலை சொல்லுகிறார். உருவினை கொண்டு ஆக உடம்பை பெற்று உருவினை கொண்டு போக போக்கியத்து, போக போக்கியத்து. இங்கே கொஞ்சம் சொல்லணும், அந்த தத்துவங்களை மூன்றாக பிரிக்கிறார்களே, சிவ தத்துவங்கள் அல்லது சுத்த தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள் என்று மூன்றாக பிரிக்கிறார். சிவ தத்துவங்களாகிய சுத்த தத்துவங்களுக்கு இன்னொரு பெயர் என்ன? பிரேரக காண்டம். பிரேரகம் என்றால் செலுத்துதல், செலுத்துதல். காண்டம் என்றால் கூட்டம், தொகுதி. அந்த ஐந்து சுத்தமாகிய கருவிகள் தொகுதி, பிரேரக காண்டம். அவை செலுத்துகின்ற கருவிகள் சிவ தத்துவம். எவற்றை, எவற்றை செலுத்துகின்றன என்றால் கீழே உள்ள வித்யா தத்துவங்களை. காலம் நியதி கலை வித்தை அராகம் என்ற ஐந்தையும் செலுத்துகிற கருவிகள். எனவே அவற்றுக்கு பிரேரக காண்டம் என்ற பெயர். அந்த ஏழு வித்யா தத்துவங்களுக்கு அடுத்து என்ன பெயர்? வித்யா தத்துவங்களுக்கு போக காண்டம், போக காண்டம் அல்லது போசயித்திரு காண்டம். என்ன பொருள் என்றால், போகம் என்றால் நுகர்ச்சி, போக காண்டம் என்றால் ஆன்மாவை நுகர்ச்சிக்கு தகுதிப்படுத்துகிற கருவிகள். ஆன்மாவினுடைய நுகர்ச்சிக்கு அதனை தகுதிப்படுத்துகிற கருவிகள் தான் போக காண்டம். இந்த கருவிகள் எப்படி ஆன்மாவை தகுதிப்படுத்துகின்றன நுகர்ச்சிக்கு? ஆமா, எனவே உலகப் பொருள்களை நுகர வேண்டுமானால் ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்கள் மூன்றும் விளக்கமடைய வேண்டும், மூன்றும் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆன்மாவினுடைய அறிவு அறிவாற்றல் செயலாற்றல், விளைவாற்றல். அவை இப்பொழுது ஆணவ மலத்திலே மறைந்து கிடக்கின்றன. எனவே அந்த மறைப்பை நீக்கி ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்களை விளங்கச் செய்து உலகப் பொருள்களை நுகர்வதற்கு தகுதிப்படுத்துவது இந்த கருவிகள் செய்கிற வேலை. அதனாலே போக காண்டம். அடுத்து போசைத்திரு காண்டம் அல்லது போசைத்திரு காண்டம் என்றால் இதுவும் ஏறத்தாழ அதே பொருள்தான். போசைத்திரு என்றால் நுகர்வோனாம் தன்மையை உண்டாக்குகிற கருவிகள். நுகர்வோனாம் தன்மையை உண்டாக்குகிற கருவிகள். அடுத்து இருப்பது ஆன்ம தத்துவங்கள் 24. மூன்றாவது அவற்றுக்கு என்ன பெயர்? ஆன்ம தத்துவங்களுக்கு போக்கிய காண்டம். போக்கிய காண்டம் என்றால் நுகர்ச்சிக்கு உலகத்தை நுகர்வதற்கு உதவுகிற கருவிகள். உலக நுகர்ச்சிக்கு உரிய கருவிகள். அந்த கருவிகள் எவை? பூதங்கள், தன்மாத்திரைகள், ஐம்பொறிகள், அந்தக்கரணங்கள் என்ற 24 தத்துவங்களும் நுகர்ச்சிக்கு உரிய கருவி. அவைதான் கருவிகளாக ஆன்மாவுக்கு உதவுகின்றன. எனவே அவை போக்கிய காண்டம். இந்த சொற்களை இங்கே பயன்படுத்துகிறார். போக போக்கியத்து உருவினை கொண்டு போக போக்கியத்து அவற்றுக்குரிய கருவிகளை பெற்று அந்த போகத்திற்கு தகுதி படுத்துகிற கருவிகளையும் உலக நுகர்ச்சிக்கு உரிய கருவிகளையும் பெற்று ஆன்மா போக போக்கியத்து உன்னல் செப்பல் வருசெயல் மருவி எண்ணுதல், சொல்லுதல், செய்தல் என்ற மூன்றையும் செய்து ஆன்மா இப்போ செயல்படுகிறது. மனத்தினாலே செயல்படுகிறது, வாக்கினாலே செயல்படுகிறது, உடம்பினாலே செயல்படுகிறது. உன்னல் செப்பல் வரு செயல் மருவி. பிறகு சத்தம் ஆதியாம் விடயந்தன்னில் புரிவதும் செய்து. சப்தம் முதலிய விடயங்கள் அதான் புலன்கள். சப்த பரிச ரூப ரச கந்தம், ஓசை ஊறு ஒளி சுவை மனம் என்ற புலன்களிடத்திலே புரிவதும் செய்து. புரிதல் என்றால் விரும்புதல். புரிவதும் செய்து இங்கு இந்த சகல நிலையிலே எல்லா யோனியும் புக்கு உழன்று எல்லா பிறப்புகளும் பிறந்து இழைத்து திரிதரும் திரிதரும் அலையும் சகலமாய அவத்தையில் சீவன் சென்றே. அடுத்து கடைசியாக மூன்றாவது முடிநிலை சுத்த நிலை இருவினை செயல்கள் ஒப்பின். ஆக இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பு என்ற பக்குவ நிலையை பெற்று ஆன்மா இருவினை ஒப்பு என்பது என்ன? தனக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஒருவர் தன்னை வைத்தாலும் வாழ்த்தினாலும் அதற்காக மகிழாமல் கவலைப்படாமல் இன்பப்படாமல் துன்பப்படாமல் ஒரே சமமான மனநிலையிலே எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்தான் இருவினை ஒப்பு. ராமபிரான் அந்த நிலையில் இருந்தாராம். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் நான் அந்த நாட்டை ஆளு என்று தந்தையார் அரசாட்சியை கொடுத்த போது மகிழவில்லையாம். மெய்த்திரு பதம் மேவு என்ற போதிலும் அடுத்து அடுத்த நாளே என்ன மாறுகிறது காட்சி? டி காட்டுக்கு செல், இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும் ராமனுடைய முகம் எப்படி இருந்ததா? சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை சித்திரத்தில் மலர்ந்த செந்தாமரை எப்படி ஒரே மாதிரி இருக்கிறதோ வாடாமல் அதுபோல இருந்ததாக கம்பர் சொல்லுகிறார். அதுதான் இருவினை ஒப்பு. எனவே அது வர வேண்டும். இருவினை ஒப்பு அது எந்த எப்படி வருவது? இப்போ முதல்ல இந்த சித்தியாரை படிங்க வரும். இருவினை செயல்கள் ஒப்பின் ஈசந்தன் சக்தி தோய. இதுவரை நடத்தி வந்த திரோதான சக்தி நீங்கி நீங்கி விடுகிறது. மறைப்பு சக்தி போய் அது இப்பொழுது பக்குவம் வந்த இந்த காலத்திலே நேராகவே அருள் சக்தியாக அருளலை செய்கிறது. எனவே அது சக்தி நிபாதம் என்ற பெயரை பெறும். சக்தி நிபாதம், சக்தி என்றால் திருவருள், நிபாதம் என்றால் பதிதல், சக்தி பதிதல். திருவருள் எங்கே பதிகிறது? ஆன்மாவில், ஆன்மா அறிவிலே, உயிர் அறிவிலே பதிகிறது. பதிகிறது என்றால் வெளியே இருந்து வந்து பதிகிறதா? அதனால் இல்லாமல் இருந்ததா ஆன்மாவில்? பதிதல் என்றால் என்ன பொருள்? திருவருள் பதிதல் என்றால் புதிதாக வந்து ஆன்மாவிடத்தில் பொருந்தவில்லை. ஏற்கனவே இருக்கிற சக்தி தானே, என்றைக்கும் உள்ளது தானே. அந்த சக்தி இப்பொழுது முன்னாலே அடங்கி இருந்தது, இப்போது மேலோங்குகிறது. அடங்கியிருந்த திருவருள் இப்பொழுது வெளிப்பட்டு மேலோங்குகிறது ஆன்மாவிலே. இதுவரை ஆன்மாவுக்கு பின்னாலே இருந்தது மறைந்திருந்தது, பின்னாலே இருந்த அந்த சக்தி இப்போது முன்னாலே வருகிறது. இப்போது முன்னால் இடம் மாறுகிறது. பின்னாலே இருக்கிறது என்றால் என்ன பொருள்? முன்னாலே இருத்தல் என்றால் என்ன பொருள்? முன்னாலே இருக்கிறது என்றால் அது தலைமை, தலைமை தலைமை பொருளாகிறது, முன்னின்று நடத்துகிறது. இப்போது திருவருள், இப்போது ஆன்மா பின்னுக்கு போகிறது. அந்த திரு ஐந்தெழுத்தில் அதைத்தானே காட்டுகிறது. திரு ஐந்தெழுத்தினுடைய சிவாய என்ற அன்ற அந்த மூன்று எழுத்துல சிவா யா உயிர் பின்னாலே போய்விட்டது. அதர் அந்த உயிருக்கு முன்னாலே இருப்பது எது? வா, வகாரமாகிய திருவருள். அதற்கு முன்னாலே இருப்பது சிகாரம், அது சிவம். இப்படி அம்மையும் அப்பனுமாகிய சிவமும் சக்தியும் தனக்கு முன்னாலே நின்று தன்னை செலுத்த, ஆன்மா அதன் வழிபட்டு பின்னாலே அருள் வழியிலே நிற்கிறது என்பதை காட்டுவதுதான் அந்த திரு ஐந்தெழுத்து. அந்த இப்படி வெறுமனே பொருள் தெரியாமல் படித்துக்கொண்டே திரு ஐந்தெழுத்தை ஓதுவதால் பயனில்லை. பொருள் உணர்ந்து ஒவ்வொரு நொடியும் அந்த பொருளை நினைந்து அதை ஓத வேண்டும். எப்போது நம்முடைய நினைவிலே அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மந்திரம் வெறும் வாயளவிலே சொல்லி பயனில்லை. எனவே இது சக்தி தோய்தல், ஈசந்தன் சக்தி தோய. அந்த நிலையிலே குரு அருள் பெற்று அந்த பக்குவ நிலையிலே இறைவனே குருவாக வந்து ஞானத்தை தர, ஞானத்தை தர, ஞானம் என்றால் என்ன? உண்மை அறிவை தருகிறான். இறைவனே குருவாக வந்து உண்மை அறிவை தருகிறான். எதை பற்றிய உண்மை அறிவை தருகிறான்? அந்த ஆன்மாவை பற்றி. நீ யார்? நீ இருக்க வேண்டிய இடம் என்ன? நீ இதுவரை எப்படி இருந்தாய் என்ற உண்மையை எல்லாம் இறைவன் தான் உணர்த்துகிறான், ஞானாசிரியர். அந்த முப்பொருள் பற்றிய உண்மைகளையும் உணர்த்துகிறார். முப்பொருள் உண்மையை ஞானாசிரியர் உணர்த்த, அந்த உணர்த்திய உண்மைகளை அந்த பக்குவ மாணவன், மிக உயர்ந்த பக்குவத்தில் இருக்கிற அந்த மாணவன் அந்த உபதேசத்தை அப்பொழுதே அனுபவமாக பெற்று, அனுபவமாக பெற்று அப்பொழுதே உலகப்பற்றையெல்லாம் விட்டு, பற்றை விட்டு இறைவனை பற்றி கொள்ளுகிறான். அதையெல்லாம் எட்டாம் நூற்பாவிலே விளக்குகிறார். குருவருள் பெற்று ஞான யோகத்தை குறுகி ஞான நிலையை அடைந்து முன்னை திரி மலம் அறுத்து அந்த மூன்று மலங்களையும் அறுத்து நீக்கி பண்டை சிற்றறிவு ஒளிந்து இதுவரை இருந்த அந்த சிற்றறிவு இப்போது போய்விட்டது. ஏனென்றால் மலங்கள் நீங்கிவிட்டபடியினால் சிற்றறிவு போய் விரிந்த அறிவு உண்டாகிறது. சிற்றறிவு ஒளிந்து ஞானம் பெருகி நாயகந்தன் பாதம் பெறுவது சுத்தமாமி. நல்ல அழகான தொகுத்து, சுத்த நிலையை தொகுத்து தருகிற பாட்டு. இப்படி மூன்று பணியான பாட்டுகளிலே மூன்று நிலைகளையும் வர்ணித்து விட்டார்.